நமஸ்காரம்.
ஒருவர் கேள்வி அனுப்பியிருந்தார், தாயோ தந்தையோ இவ்வுலகத்தை நீத்து மேலுலகம் சென்று விட்டார், அவருக்குண்டான காரியங்களை பண்ணி வருகிறேன், கோதானம் செய்ய வேணும்னு சொல்லுகிறார்களே, எதற்காக? அது புறப்பட்டு போன என்னுடைய தாயாருக்கு எப்படி உதவும்? அது எப்போது பண்ண வேண்டும் என்று கேட்டிருந்தார். இந்த கேள்விக்கும் பதில் கூறுகிறேன். இதை கொண்டே மற்றொரு கேள்விக்கும் பதில் அறிந்து கொண்டு விடலாம். இங்கிருந்து புறப்பட்டு போபவர்கள் பல லோகத்துக்கும் செல்லலாம். அது அவரவர் விருப்பம், அவரவர் கர்மத்தில் என்ன சேர்த்திருக்கிறார்களோ அப்படி. அந்த மேலுலகத்துக்கு நுழைவதற்கு முன்னால் வைத்தரணி என்று ஒரு நதி வரும், ஒரு பெரிய ஆறு, அதை தாண்ட வேண்டும். அதை தாண்டுவதற்கு தாயாருக்கோ தந்தைக்கோ உதவி வேண்டும். அப்போது இங்கு நாம் கொடுத்த இந்த கோதானம், பண்ணப்பட்ட கோதானம், இந்த பசு அங்கு வந்து நின்று நம்மை தாண்டுவிக்கும், அதை பற்றி கொண்டு நாம் தாண்டிவிடலாம் என்று ஒரு கருத்து காணப்படுகிறது. உடனே கேள்வி வரும், இங்கு கொடுக்கப்பட்ட பசு சௌக்கியமாக நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், ஒருத்தர் வீட்டில் அடுத்த 2-3 ஆண்டுகள் இருந்தது, இது எப்படி அங்கு வரும்? இதுதான் யார் உள்ளத்திலும் உதிக்கக்கூடிய முதல் கேள்வி. அப்படி பார்த்தால் நாம் கொடுக்கும் எள்ளும் தண்ணீரும் பிண்டம், அரிசி பிண்டமும் சோற்று பிண்டமும் இவையெல்லாம் மட்டும் எப்படி அந்த லோகத்துக்கு போகும்? இதெல்லாமே அபூர்வம் என்று சொல்லப்படும். அப்படின்னா கண் முன்னாடி ஏறி போகாது. சாஸ்திரம் ஒன்றை செய்யணும்னு நமக்கு விதித்தால் அதை செய்யும்போது அதற்குண்டான புண்ணியம் உண்டு, அதற்குண்டான பலம் உண்டு. அந்த பலம் பித்ருலோகத்தை அடையலாம், பெருமானுடைய உள்ளத்திலேயே இருக்கலாம். அந்த பலத்தைத்தான் அவர் என் தாயாருக்கு வேண்டிய இடத்தில் கொண்டு போய் பசுவாக நிறுத்துகிறார். என் அப்பாவோ அம்மாவோ எங்கிருந்தாலும், அடுத்த பிறவி எது எடுத்திருந்தாலும், நான் கொடுக்கும் எள்ளு தண்ணீர் பிண்டம் இவையெல்லாம் அவருக்கு ஏற்ற சோறாக போய் சேரும். இதெல்லாம் நம்முடைய புண்ணியத்தின் பலமாக, நாம் செய்த கர்மத்தின் பலமாக. அதனால் இங்கு கொடுக்கும் இந்த பசுவும் அங்கு வந்து உதவும், என் தாயாருக்கும் உதவும். அதே ஒரு தானம் எனக்கு பலித்து விட்டது, இங்கிருக்கும் ஒருத்தருக்கு தானம் கொடுத்து விட்டேன். அது கோயிலாக இருக்கலாம், மடமாக இருக்கலாம், ஏழை எளியவர்கள் வேண்டியவர்களாக இருக்கலாம், சிறந்த வேத விற்பன்னர்களாக இருக்கலாம், இப்படி கொடுக்கலாம். இது உண்மையில் இந்த 12 நாள் காரியத்தின் முடிவிலேயே எல்லா தானமும் கொடுக்க சொல்லுவார்கள். அது அப்போதே கொடுத்து விடலாம், அது உடனேயே அங்கு சென்று உதவப்போகிறது. ஆனால் சாஸ்திரங்கள் நம்மை ரொம்ப துன்பப்படுத்தாது. இந்த 12 நாட்கள் இவர் இங்கு கர்மா செய்வதற்கே நேரம் சரியாகிவிடும். அந்த நாட்களிலெல்லாம் அவரவர் வீட்டில் பசு இருக்கும், தானம் கொடுத்து விடுவார்கள். ஆனால் இன்று அப்படி இல்லையே. அதனால் அதற்கு சில விதிவிலக்குகள் கொடுத்து இன்னென்ன மாசத்துக்குள் கொடுக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் கேட்டால் 12வது நாள் சபிண்டீகரணமே ஓராண்டு கழித்து பண்ணி கொண்டிருந்தோம் எப்போதோ. இப்போதெல்லாம் அது 12வது நாள் நடந்து முடிந்து விடுகிறது. அதை நாம் ஓராண்டு கழித்து பண்ணி வந்தபடியால் அவ்வளவு காலம் நமக்கு இருந்தது. மெதுவே கூட தானம் கொடுக்கலாம். அதனால் இப்போதும் நல்ல சத்பாத்திரத்தில் யார் அதை பயன்படுத்துவாரோ, யாருக்கு தேவை இருக்கிறதோ, நன்கு பராமரிப்பாரோ அப்படிப்பட்டவர்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும். கொஞ்ச நாளைக்காவது அதற்குண்டான புல்லை இடுவதற்கு என்ன பணம் கொடுக்க வேண்டுமோ சேர்த்து கொடுத்தால் நலம். வாங்கிக் கொள்ளுபவர் அதை பார்த்துக் கொள்ளும் வசதி இருப்பவராக இருந்தால் அது கவலை இல்லை. ஆனால் நன்கு வாசித்தவர், ரொம்ப நல்லவர், ஏழை என்றால் நாம் பசுவை கொடுத்து விட்டால் மட்டும் அவர் எப்படி பராமரிப்பார்? அதனால் அதற்குண்டான பராமரிப்பு செலவையும் கொஞ்ச நாளைக்காவது கொடுத்தால் நன்மை. ஒரு சின்ன கோவில் இருக்கலாம், அதற்கூட கொடுக்கலாம். அங்கு இருப்பவர்களே பெற்றுக்கொள்வார்கள், ஆனால் அவர்களால் பராமரிக்க முடியாது. அதையும் சேர்த்து கொடுக்க நினைத்து பார்க்கவும் என்று வேண்டுகிறேன். இது ஒரு புறம். இதிலே கூட ஒரு கேள்வி வரும், என் தாயார் முக்தி அடைகிறார்னு வைத்துக் கொள்வோம், அங்க மோட்சம் போடுறதுக்கு முன்னாடியுமா இந்த வைத்தரணி நதி வரும்? இல்லையே, அங்க விரஜாங்கிற நதி, அதை தாண்டுவதற்கெல்லாம் எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட போறதில்லை, வைத்தரணி தான் கஷ்டம். ஆகவே அவர்கள் வைகுந்தம் போகிறார்கள் என்றால் நான் பசு தானம் கொடுக்க வேண்டாமே, அது அங்கு போவதில்லை, அது வைத்தரணியாக இருந்தால்தான் போகும். அந்த இடத்துக்கும் பசு வந்து நிற்கும்னு எங்க சாஸ்திரம் சொல்லவில்லை. அதனால் கொடுக்காமல் இருந்து விடலாமா? எப்படி கண்டுபிடிப்பது? என் தாயோ தந்தையோ வைகுந்தத்துக்கு போகிறார்களா வேறு லோகத்துக்கு போகிறார்களா எனக்கு தெரியாது. ஆகையால் தான் எல்லாருக்கும் பொதுவாக தானம் சொல்லப்பட்டது, நல்லது செய்யப்படட்டும்ங்கிற எண்ணத்தில் சொல்லப்பட்டது. இதே பொருளில் தான் வேற ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் பார்க்கலாம். நான் தானம் கொடுப்பதை பத்தி சொன்னேன், வைகுந்தத்துக்கு தான் என் தாய் போக போகிறார் என்றால் இந்த 12 நாள் காரியமே வேண்டாமே. அவரோ தன் விருப்பப்படி சரணாகதி செய்தார், பெருமான் கொடுத்தார், அங்கு சென்று விட்டார். இதை ஏன் செய்கிறேன்? காரணம் இருக்கிறது. இதை செய்யனு சாஸ்திரம் விதிக்கிறது. அதை செய்கிறேனா நான்னு பெருமான் பார்க்கிறார். முன்னமே சொல்லியிருக்கிறேன், இந்த 12 நாள் செய்ததற்காக என் தாயையோ தந்தையோ நான் கொண்டு போய் வைகுந்தத்தில் உட்கார்த்த போவதில்லை. அது என்னால் இயலாது. அதற்கெல்லாம் மேலும் அந்த ஆத்மா காத்துக்கொண்டும் இருக்காது. பெருமான் எத்தனை ஜென்மங்களாக காத்திருக்கிறார், வாய்ப்பு கிடைத்தவுடன் அடுத்த நிமிஷம் அழைத்து போய்விடுவார். ஆகவே நான் எதற்காக செய்ய வேண்டும்னு கேள்வி வந்தால், யாருக்கு தெரியும் எந்த லோகத்துக்கு போக போகிறார்கள்னு? அதனால் பொதுவாக எல்லாருக்குமே இந்த கர்மங்கள் விதிக்கப்பட்டன. சரி, மற்ற லோகத்துக்கு போயிருந்தால் நான் செய்த கர்மங்கள் பயன்படும், வைகுந்தத்துக்கு போவதாக இருந்தால் பயன்படாது. என்னால் அவருக்கு பயன்படாது, எனக்கு பயன்படுமே. சாஸ்திரம் சொன்னபடிக்கு இவர் செய்தார் என்று பெருமான் உள்ளத்தில் ஆனந்தம் ஏற்படுமே, அதனால் எனக்கு எத்தனையோ நன்மைகள், என் குடும்பத்துக்கு நன்மைகள். அதற்காகத்தான் விடாமல் செய்து வருகிறோம். அதனால பல இடங்களிலும் இப்போது கண்ணுக்கு நேர செய்வது கண்ணுக்கு நேர பலமா என்று இருக்காது. அது மறைமுறமாக பெருமான் மூலமாகத்தான் அதனுடைய பலம் கிட்டும், நிச்சயம் கிட்டும். அப்படி முழுமையாக கோதானம் பண்ண முடியாதவர்கள் சரயூ நதிக்கரையில் ஒரு அடையாளமாக கோதானம் செய்வது என்றும் வைத்திருக்கிறார்கள். இல்லை சரைவுக்கெல்லாம் நான் எங்கே போகப் போகிறேன் என்றாலும் பசுக்கள் இருக்கும் கோசாலை, நாம் பசு கொடுக்காவிட்டாலும் அந்த பசுமாடுகளுக்கு புல்லு போடலாம், அதுவும் சாத்தியம். இது இப்படியே சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறதா என்று கேட்டால் என்னிடத்தில் பதில் இல்லை. கோதானம் பண்ணு என்றுதான் சொல்லியிருக்கிறது. அது இயலாதவர்கள் இன்னென்ன மாதிரி முயற்சி செய்யலாம் என்று நம்ம பெரியவர்கள் சேர்த்து எழுதி வைத்திருக்கிறார்கள், அதை சொன்னேன்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.